சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 18 வஞ்சக கண்கள். ராணிதான் புகாரை காப்பாற்ற முடியும். பிரம்மானந்தரின் விந்தையான இந்த சொற்கள் இளம்சழியனின் சிந்தனையிலே மூட்டிவிட்ட ஏளன சிரிப்பு அவன் இதழ்களிலே சற்று விரிந்தது. யவனகுருமார்கள் சோதிடத்தை நம்பி பூம்புகாரில் யவன அரசை நிறுவ வந்த ராணிதான் தமிழர்களின் அந்த மாபெரும் துறைமுக நகரத்தை காப்பாற்ற முடியும் என்றால் அதைவிட விபரீத நிலை வேறொன்று இருக்க முடியாது என்று இளம்சழியன் மட்டுமல்ல கூட இருந்த குமரன் சென்னியும் ஹிப்பாலசும் கூட தீர்மானித்துக் கொண்டார்கள். புகாரை காப்பாற்றுவதற்காகவே யவனர்கள் போராட முக்கிய சின்னம் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காகவே புகாரில் இருந்து பல கஷ்டங்களுக்கு இடையில் சிறையெடுக்கப்பட்ட யவனராணியின் கையில்தான் பூம்புகாரின் பிற்காலம் இருக்கிறது என்றால் அந்த பிற்காலம் கண்டிப்பாய் தமிழ்நாட்டின் பொற்காலமாக இருக்க முடியாது என்பதை படைத்தலைவனும் அவனது போர் தோழர்களும் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டார்கள். இந்த நிலையில் பிரம்மானந்தர் முகம் மட்டும் ஏதோ ஒரு புதுவித வழியை கண்டுபிடித்து விட்டது போல் பூரி படைந்திருப்பதன் காரணத்தை மாத்திரம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததால் குமரன் சென்னி கேட்டான். ராணியால் தான் புகாரை காப்பாற்ற முடியும் என்றால் புகார் நம் கையை விட்டு போன மாதிரிதானே என்று பிரம்மானந்தர் சிறிதும் யோசிக்காமல் பதில் சொன்னார். இல்லை என்று மிக திட்டமாக. இதை கேட்ட இளம்சழியின் முகத்திலும் வியப்பு தாண்டவமாடவே அவனும் குறுக்கே பாய்ந்து, என்ன அவ்வளவு திட்டமாக சொல்கின்றீர் பிரம்மானந்தரே என்று வினவினார்.
காரணங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை ரகசியத்தில் பேசுவோம் வா
என்று இளம்சழியனையும் மற்ற இரு உதவி படை தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு பின்கட்டு கூடத்துக்கு சென்றார் பிரம்மானந்தர். மறைவிலிருந்து இந்த சம்பாஷணையை கேட்டுக் கொண்டிருந்த டைபீரியஸிற்கும் அவர்களை தொடர வேண்டும் என்றும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்றும் ஆசையாகத்தான் இருந்தது. என்றாலும் இரண்டு கட்டுகளுக்கும் இடையே காவல் புரிந்த வீரர்கள் தன்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது அறிந்திருந்தனாகையால் அவன் அவர்களை தொடராமல் தான் சிறையில் இருந்த முன்கூடத்தில் எந்த பெரிய தூண் மறைவில் நின்றிருந்தானோ அந்த தூண் வீசிய விளக்கின் நிழலிலேயே சென்று கோடியில் இருந்த மஞ்சத்தில் பழையபடி உட்கார்ந்து கொண்டார். பின்கட்டுக்கு சோழர் படை உபத்தலைவனையும் அவனை சேர்ந்த இரு உதவி தலைவர்களையும் அழைத்து சென்ற பிரம்மானந்தர் ஆயுதங்களும் கவசங்களும் நிறைந்த படைக்கல பயிற்சி கூடத்திலிருந்து விளக்கில் மறுபடியும் ஓலையை படித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் இளம் சழியனை நோக்கி,
படைத்தலைவரே, இந்த ஓலையை சரியாக படித்தீரா
என்று வினவினார். படித்தேன் என்றான் படைத்தலைவன். பழைய விஷயத்தை எதற்காக பிரம்மானந்தர் திரும்ப கேட்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளாமலே,
இதில் கையெழுத்திட்டிருப்பது பேரமைச்சர்
என்று பிரம்மானந்தர் சற்று அழுத்தியே சொன்னார். ஆமடிகளே என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன்.
வழக்கமாக வரும் அரசாங்க உத்தரவுகளைப் போல் புலிலட்சணையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
ஆமாம்,
சோழ மன்னர் இறங்கோவேலின் உத்தரவுப்படி என்று சுட்டி பேரமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார்.
ஆம்,
ஆகவே இறங்கோவேல் சோழ மன்னர்கள் உட்கார வேண்டிய அரியாசனத்தில் உட்கார்ந்து விட்டான் என்பதில் சந்தேகமில்லை.
இல்லை,
ஆகவே இது அரசு சாசனம். யவனர்கள் தனது அரசுக்கு உறுதுணையாய் நிற்பதனால் அவர்கள் வாணிபம் பெருவாரியாக உள்ள பூம்புகார் நகரை அவர்களுக்கு சன்மானமாக வழங்குவதாகவும் எந்த யவன தலைவனை யவனர்கள் ஒப்புக்கொள்கின்றார்களோ அவனை புகாரின் குறுநில மன்னனாக ஒப்புக்கொள்வதாகவும் இந்த சாசனம் கூறுகிறது.
ஆம்,
இத்தகைய சாசனத்தை ஏன் ராணி ஏற்கவில்லை? எதற்காக மறைத்தாள்? இந்த ஓலையோ கோட்டை தலைவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அவனுக்கும் இந்த விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவன் ஏன் இந்த விவரங்களை டைபீரியஸிடம் சொல்லவில்லை? ராணி இங்கு வந்த பின்புதானே டைபீரியஸ் இங்கு வந்தான்.
கேள்வி மேல் கேள்வியாக பிரம்மானந்தர் அடுக்கியதை கேட்ட படைத்தலைவன் மட்டுமின்றி குமரன் சென்னியும் ஹிபாலசும் கூட விடை காணாமல் தவித்தார்கள். பிரம்மானந்தர் நீண்ட நேரம் மௌனம் சாதித்து ஏதேதோ யோசித்து விட்டு சொன்னார்.
படைத்தலைவரே, ராணி மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் இந்த ஓலைப்படியா அவள் இன்று பூம்புகாரின் ராணியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவள் ஓலையை மறைத்ததன்றி டைபீரியஸிடம் ஓலையை பற்றி சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பான உத்தரவிட்டு கோட்டை தலைவன் வாயையும் கட்டியிருக்கின்றாள். நீங்கள் அவளை சிறையெடுத்த போது இஷ்டப்பட்டு கூடவே வந்திருக்கின்றாள்.
மேலே பேச போன பிரம்மானந்தரை தடுத்த இளம்சழியன், ஆம் அதை அவளை சொன்னாள் என்று கூறினார். பிரம்மானந்தர் உதடுகளில் புன்முறுவல் தவழ்ந்தது.
அவள் சொல்லாமலே எனக்கு தெரியும். அவள் நடவடிக்கையில் தமிழ்நாட்டின் அபாயமான காலத்தில் அவள் தமிழருக்கு செய்திருக்கும் இந்த உதவி மகத்தானது
என்று கூறி அடிகள்,
படைத்தலைவரே, நாட்டின் நிலை உமக்கு புரிகிறது அல்லவா என்று கூறினார்.
சந்தேகமர புரிகிறது என்றான் படைத்தலைவன்.
தாயாதி காய்ச்சல்
தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த முயலுகிறது.
இறங்குவேல் இளம் சில் சென்னியின் தாயாதி சமயம் பார்த்து அரசரையும் அகற்றி இளவளையும் மறைத்து விட்டான்.
அரசர் இறந்தது மேற்கொண்டு பேச மாட்டாமல் திகைத்து நின்றான் படைத்தலைவன்.
அரசர் இறக்கவில்லை, அழிக்கப்பட்டார். அரசுக்காக கொலை புரிவது வரலாற்றில் காணப்படாத புதுமை அல்ல படைத்தலைவரே. நமக்கு தெரிய வேண்டியது எல்லாம் இளவரசர் எங்கிருக்கிறார் என்பதுதான் என்றார் பிரம்மானந்தர். இளவரசர் கொல்லப்படவில்லை என்பது தங்களுக்கு எப்படி தெரியும்? திருமாவளவன் கொல்லப்பட்டிருந்தால் நாட்டில் இத்தனை நேரம் புரட்சி கிளம்பியிருக்கும், அரசர் அழிவும் நேரடியாக நடந்திருக்காது. மக்கள் கண்களில் மண்ணை தூவி இருக்கிறான் இருங்கோவேள். அரசர் இறப்பு விபத்து என்று விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும். இளவரசர் மறைவுக்கு காரணம் கூறப்பட்டிருக்கும். உணவை ஜீரணம் செய்ய இஷ்டப்படுபவன் சிறிது சிறிதாகத்தான் உண்பான். முதலில் அரசர், பிறகு இளவரசர். இப்படித்தான் நடக்கும். இளவரசர் ஒன்று விஷயம் அறியாது தப்பி இருக்க வேண்டும் அல்லது சிறையிருக்க வேண்டும்.
அதை அறிவது எப்படி?
வழி இருக்கிறது படைத்தலைவரே. இருங்கோவேல் மிக சாமர்த்தியமாக வேலை செய்கிறான். புகாரை அவன் யவனர்களுக்கு ஏன் கொடுக்கிறான் தெரியுமா?
ஏன்?
எதிர்ப்பை சமாளிக்க வானகரை தளத்தை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். சோழ மன்னரிடம் உமக்குள்ள பக்தியையும் நன்றாக அறிவான். எதிர்க்கரையில் ஒரு பலமான விரோதியை தடுக்க பிற நாட்டாருக்கு அளிக்கப்படும் சன்மானம். புகார் இதில் அவன் தனியாக எதுவும் செய்யவில்லை.
வேறு யார் துணை?
வேறு யார்? சோழர் பெருமையால் பொறாமை கொண்ட இருவர், சேரமானும் பாண்டிய மன்னனும்.
சேரமான் பெரும் சேரலாதன் கூடவா? இதை கேட்டு சில வினாடிகள் வாயடைத்து நின்ற இளம்சழியன் படைத்தலைவன் சொற்களிலும் பார்வையிலும் துளிர்த்த அவநம்பிக்கை ஹிப்பாலஸ் குமரன் சென்னி இவர்கள் முகங்களிலும் சுடர்விட்டது. மூவர் முகக்குறியையும் கண்ட பிரம்மானந்தர்,
சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே. பிரதி தினம் வாணிபத்தாலும் படைபலத்தாலும் வீரர்கள் செறிவாலும் வளவடைந்து வரும் சோழ நாட்டை கண்டு சேர மன்னனும் பாண்டிய பெருமானும் வாழவிருப்பார்கள் என்று எண்ணுவதைப் போல் அரசியல் அறிவு சூனியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. புகார் ஏற்பட்ட பின்பு கொற்கையில் யவனர் வாணிபம் குறைந்தது. சேரமானின் மேற்கு கடற்கரையில் திண்டியின் மகத்துவமும் முயற்சியின் மகத்துவமும் மறைந்தன. இதை இரு மன்னர்களும் பொறுப்பார்களா? இல்லை படைத்தலைவரே, இல்லை. அவர்கள் கடைக்கண் பார்வை இல்லாமல் இச்சதி நடக்கவில்லை. இல்லையேல் குறுநில மன்னனும் இளம் சென்னியின் தேர்களை கண்டே நடுங்கிக் கொண்டிருந்தவனுமான இருங்கோவில் மன்னனாக முடியுமா? ஒரு காலம் முடியாது. பலமான இருக்கரங்கள் மறைவில் இருந்து உதவுகின்றன. வஞ்சகனான இருங்கோவில் அதை மிக தந்திரமாக உபயோகப்படுத்துகிறான் என்று விளக்கிய பிரம்மானந்த அடிகள் கவலையால் பெருமூச்சு விட்டார்.
உலக பந்தங்களை அரவி ஒழித்து செங்கோர் பொடி கூரை இணைந்த அடிகள் இந்த மாதிரி நாட்டை பற்றி கவலைப்பட்டு பெருமூச்சு விட்டதை மூன்றாம் பேர் வழிகள் கண்டால் அவர்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் பிரம்மானந்தரை முழுக்க முழுக்க அறிந்த படைத்தலைவனுக்கோ அவனது துணைவர்களுக்கோ அது எந்தவித வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் அவரது அடுத்த வார்த்தைகள் அவர்களை கூட பிரமிக்க வைத்தன. சற்று யோசித்துவிட்டு பிரம்மானந்தர் கேட்டார்,
படைத்தலைவரே, இந்த யவனராணி நல்ல அழகி இல்லையா என்று.
யவன ராணியின் அழகுக்கும் அன்று உள்ள அரசியல் நிலைமைக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அறியாத படைத்தலைவன், ஆம் அழகிதான், அதற்கென்ன என்று கேட்டான்.
நீர் ஒப்புக்கொண்டது நல்லதாக போய்விட்டது
என்றார் பிரம்மானந்தர். ஏதோ பெரிய சுமை தலையிலிருந்து இறங்கிவிட்டது போல் பெருமூச்சு விட்டு, என்ன அடிகளே இது? பிரமிப்போடு கேட்டான் படைத்தலைவன்.
இல்லை, பூவழகியிடமிருந்த மயக்கத்தில் ராணியின் அழகை கவனிக்காமல் விட்டுவிட்டீர்களோ என்பதற்காக கேட்டேன்
என்றார் அடிகள். பதில் ஏதும் சொல்லாமல் தனது உதவி படை தலைவர்களையும் நோக்கி அடிகளையும் நோக்கி நான் இளம் சழியன். பிரம்மானந்தர் கேட்ட அடுத்த கேள்வி இளம் சழியனையும் மற்ற இருவரையும் ஒரு உலுக்கு உலுக்கியே விட்டது.
பூவழிக்குதான் உறையூர் போய்விட்டாள். இங்கிருப்பவள் ராணி. அவளோ உம்மை காதலிக்கிறாள். அவள் மீது நீரும் சற்று அன்பு செலுத்தினாதான் என்ன
என்று வினவினார் பிரம்மானந்தர். தமது சின்னம் சிறு கண்களில் விஷமம் சொட்ட இளம்சொழியின் உடல் இதை கேட்டதும் ஒரு முறை ஆடியதன்றி அவன் உள்ளமும் பெரிதும் சங்கடத்தில் ஆழ்ந்தது. சற்று முன்பாக உப்பரியை அறையில் தான் கண்டதையெல்லாம் குமரன் சென்னி அடிகளிடம் சொல்லிவிருப்பானோ என்று சந்தேகித்த இளம்சொழியன் குமரன் சென்னியை நோக்கி, நிர்மலமாயிருந்த குமரன் சென்னியின் கண்கள் நான் எதுவும் சொல்லவில்லையே என்பதை தெளிவாக எடுத்து சொன்னதன்றி, இது தகாத வார்த்தைகள் அடிகளே என்று அவன் உதறுகள் சீரவும் தொடங்கின. ராணி வந்த இரவில் இருந்து இளம் சழியின் போக்கில் ஏற்பட்ட மாறுதல்களை கவனித்துக் கொண்டிருந்த ஹிப்பாலஸ் மட்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றான். குமரன் சென்னி மீது தமது யானை கண்களை திருப்பிய பிரம்மானந்தர் கேட்டார்,
எது தகாத வார்த்தை?
நீங்கள் அந்த பெண்ணையும் படைத்தலைவரையும் இணைத்து பேசுவது என்றான் குமரன் சென்னி.
உனக்கு தகாத வார்த்தையாயிருக்கலாம் சென்னி, ஆனால் நாட்டுக்கு தகாத வார்த்தை அல்ல. அந்த யவன பெண்ணும் படைத்தலைவரை காதலிக்கின்றாள். ஆகையால் அவருக்கும் தகாத வார்த்தை அல்ல
என்று சொல்லிக் கொண்டு போன பிரம்மானந்தரை இடைமறித்த குமரன் சென்னி, அது எப்படி அடிகளுக்கு தெரியும் என்று கேட்டான். தான் அறையில் கண்ட காட்சியை மனத்திற்குள் எண்ணி சிரித்துக் கொண்டு ஆனால் வெளிக்கு மட்டும் வெறுப்பை காட்டி,
என் ஆசிரமத்தில் படைத்தலைவர் அவளை அழைத்துக் கொண்டு வந்த சமயத்தில் அவள் கண்களை கண்டேன். அவள் படைத்தலைவர் மீது நாட்டிய பார்வையை பார்த்தேன் என்றார் பிரம்மானந்தர்.
பெண்களின் கண்களிலிருந்து உள்ளத்தை அறியும் வித்தை துறவரத்தில் இருக்கிறதோ என்று குமரன் சென்னி வினவினான்.
எந்த அறத்திலும் மனோதத்துவம் முக்கியம் சென்னி. அதை அறியும் சக்தி துறவிகளுக்கு உண்டு. அந்த சக்தி உங்களை விட எனக்கு அதிகமாக இருப்பது தற்சமயம் நாட்டுக்கு பயன்படுகிறது என்று கண்டித்து பேசிய பிரம்மானந்தர், இப்படி வாருங்கள் உட்கார்ந்து பேசுவோம் என்று பக்கத்தில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களையும் உட்கார சொல்லி தமது திட்டத்தை விவரிக்க தொடங்கி, படைத்தலைவரே, புகாரை யவுனர்களுக்கு சாசனம் செய்த பத்திரத்தை உமது மீது உள்ள ஆசையினால்தான் ராணி மறைத்துவிட்டாள். டைபீரியஸுக்கு மட்டும் அது முன்னதாக தெரிந்திருந்தால் பறையறிவித்து புகாரை கைப்பற்றியிருப்பான். அப்படி செய்திருந்தால் ராணி புகாரை அடைந்திருப்பாள், ஆனால் உம்மை இழந்திருப்பாள். இரண்டையும் கைப்பற்றுவது அவள் திட்டம். அதில் ஒன்றை காப்பது நமது திட்டம். ஆகவே ராணியை கைவிட வேண்டாம் படைத்தலைவரே என்றார். அப்படியானால் பூவழகி என்று படைத்தலைவன் முணுமுணுத்தான். அவளை பற்றி பிறகு கவனிப்போம். எப்பொழுது பூவழகி விடுதலை செய்து இரங்கோவில் அழைத்து சென்றிருக்கின்றானோ அப்பொழுது பூவழகியின் தந்தை மாறப்ப வேளும் இரங்கோவிலோடு இணைந்திருக்க வேண்டும். சதியிலா? ஆம், இருக்காது, ஒரு காலம் இருக்காது. அவர் நாணய தவறாதவர். பொறுத்து பார்ப்போம். தந்தை உறையூரில் இல்லாவிட்டால் பூவழகி எதற்காக உறையூருக்கு போக வேண்டும் என்று கேட்ட பிரம்மானந்தருக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தான் படைத்தலைவன். பிரம்மானந்தர் அவனை சமாதானப்படுத்த தொடங்கி, படைத்தலைவரே, சொந்த உணர்ச்சிகளை பாசமத்தங்களை உதர வேண்டிய வேளை இது. நாடு அபாயமான நிலையில் இருக்கிறது. அதன் நன்மைக்கு பூவழகி பலியாக வேண்டும் என்றால் அவளை பலியிட வேண்டியதுதான். இப்பொழுது நாட்டுக்கு நலம் புரியக்கூடியவள் ராணி. அவளை வசப்படுத்த முயல வேண்டும். நாம் எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தின் காய்கள். விதிநகர்த்தும் வழியில் நகர வேண்டும். நீங்கள் நாளையே கரூர் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார். எதற்கு என்று கேட்டான் படைத்தலைவன். இருப்பிட தலையாரை சந்திக்க என்றார் அடிகள்.
யார்? திருமாவளவன் மாமனையா?
ஆம்.
எதற்காக?
அவர்தான் சமீப காலம் வரை உறையூரில் இருந்திருக்கிறார். அவருக்கு தான் உண்மை அரசியல் நிலை தெரியும்.
கரூரில்
மறைந்து வசிக்கிறார்.
நிச்சயமாக தெரியுமா உங்களுக்கு?
தெரியும். அவர் இருக்கும் இடமும் அறிவேன்.
எங்கிருக்கிறார்?
கரூருக்கு வட திசையில் இருக்கும் சமண மடத்தில்.
யார் தலைவர் அதற்கு?
எனக்கு வேண்டிய ஒருவர். அவரே எனக்கு தகவல் அனுப்பினார். ஆகவே நீர் கரூருக்கு கிளம்பும். இருப்பினர் தலையாருக்கு ஒரு ஓலை தருகிறேன். அதை அவரிடம் கொடும். அதில் என் திட்டம் பூரணமாக இருக்கும்
என்று கூறிய பிரம்மானந்தர், உம்முடன் ராணியையும் அழைத்துக் கொண்டு செல்லும் என்றார். ராணி எதற்கடிகளே என்று கேட்டான் படைத்தலைவன்.
காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவில்லை படைத்தலைவரே. நீ ராணிக்கு கொடுத்துள்ள வாக்குப்படி டைபீரியஸை உடனே விடுதலை செய்தாக வேண்டும். டைபீரியஸ் புகாரில் யவனர்களை திரட்டி ராணியை மீட்க முயலும் முன்பாக ராணி அவன் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்க வேண்டும். அவள் இஷ்டப்பட்டு உங்கள் ஒருவரோடுதான் வருவாள். அடுத்த சில மாதங்களில் சோழ மண்டலத்தின் கதியல்ல, தமிழ்நாட்டின் தலைவிதியே தீர்மானிக்கப்படும். அதை வகுப்பதில் ராணி ஒரு முக்கிய பாத்திரம். அவள் உம் கையிலிருந்து நழுவாமல் பார்த்துக் கொள்ளும்
என்று கூறிய பிரம்மானந்தர், காவல் வீரர்களை கூப்பிட்டு எழுது கருவிகள் கொண்டு வந்து ஓலை ஒன்றை எழுதி முடித்து முத்திரையும் வைத்தார். படைத்தலைவனிடம் அதை ஒப்படைத்த பிரம்மானந்தர்,
படைத்தலைவரே, உம்மிடம் இப்பொழுது நான் ஒப்படைப்பது ஓலை அல்ல, தமிழகத்தின் தலைவிதி. இதை திருமாவளவன் மாமனிடம் ஒப்படையும். இது எதிரிகள் கையில் விழுவதை விட உமது உயிரை விடுவதே மேல். டைபீரியஸை விடுதலை செய்து அவன் இங்கிருந்து படையேறிய மறுவினாடி நீயும் ராணியும் கருவூருக்கு புறப்பட வேண்டும்
என்று கூறிய பிரம்மானந்தர்,
குமரன் சென்னி, டைபீரியஸை விடுதலை செய்து படகில் ஏற்றி வா. அவன் செல்வதை ராணியும் படைத்தலைவரும் பார்க்கட்டும். அதே சமயத்தில் இவர்களும் செல்ல இரு புறவிகளும் தயாராகட்டும்
என்று அவனுக்கு உத்தரவிட்டார். அடிகள் சொற்படியே அனைத்தும் நடந்தன. அவர் உத்தரவின்படி ராணியோடு கருவூர் சமண மடத்தை மூன்றாவது நாளிரவு அடைந்த இளம் சொழியனை சமணமட தலைவரே வாயிலில் நின்று வரவேற்றார். படைத்தலைவன் காலத்தை ஓட்டாமல் கேட்டான், இரும்பிட தலையார் எங்கிருக்கிறார் என்று?
உள் மண்டபத்தில் புத்தர் பிரான் திருவுருவத்தருகில் அமர்ந்திருக்கிறார்
என்று கூறிய சமண துறைவி படைத்தலைவனையும் ராணியையும் உள்ளே அழைத்து சென்றார். ஆஜானு பாகவான ஒரு மனித புத்த பகவானுக்கு எதிரே மண்டியிட்டு வணங்கி கிடந்தார்.
படைத்தலைவர் வந்திருக்கிறார்
என்று சமண துறவி பின்புறம் இருந்தே தலையை திருப்பாமலே கையை நீட்டினான் அந்த மனிதன். ஓலையை அவனுடைய கையில் வைக்கும்படி சமண துறவி சைகை செய்யவே கச்சையிலிருந்து பிரம்மானந்தர் ஓலையை எடுத்து அவன் கரத்தில் வைத்தான் இளம் செழியன். அந்த மனிதனும் புத்த பகவானை வணங்கிய தோரணையிலே முத்திரை ஓலையை பிரித்து படித்துவிட்டு மெல்ல சிரித்தான். பிறகு எழுந்திருந்து இளம்சழியனை நோக்கி திரும்பினான். இளம்சழியனின் ஈட்டி விழிகளோடு இருங்கோவிலின் விஷம் சொட்டும் வஞ்சக கண்கள் ஒரு வினாடி கலந்ததன்றி அவன் முகத்திலிருந்த பெரிய மீசையையும் இளம்சழியனை நோக்கி ஒருமுறை பயங்கரமாக அசைந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும்.
மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.